இன்றைக்கு நம் வேத பகுதியை மிகவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடத்திற்கு நாம் திருப்ப போகிறோம். இந்த வேத பகுதியை தெரியாத ஒரு கிறிஸ்தவன் இருக்கவே முடியாது. சிறு பிள்ளைகளுக்கும் இந்த வேத பகுதி நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கோ இந்த சத்தியத்தை நாம் ஆராய்ந்து ஆழமாய் பார்க்க போகிறோம். அதை பார்த்து நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க போகிறோம். என்ன கேள்வியை கேட்க போகிறோம் என்றால், இந்த சத்தியத்தை நான் எத்தனை படி நான் கேட்டேன், ஆனால் இதை நான் முழுமையாய் உண்மையாய் நான் புரிந்து கொண்டேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு இந்த சத்தியத்துக்குள்ளாய் கடந்து சென்று அதில் சில காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்துரைக்கப் போகிறேன். கடைசியில் நாம் கேட்ட கேள்விக்கு நாம் விடை தரப்போகிறோம். இந்த சத்தியத்தை நான் நன்றாய் புரிந்திருக்கிறேனா, உண்மையாய் புரிந்திருக்கிறேனா என்று வாசிக்க கேட்ட இதே வேத பகுதி மத்தேய புத்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 26-33 வரை நான் தமிழில் அதை வாசிக்க நான் ட்ரை செய்கிறேன். வானத்தின் பறவைகளை கவனித்து பாருங்கள். இது யார் பேசுகிறார் என்றால், கர்த்தராகி இயேசு அவரே தன்னை சுற்றி இருந்தவர்களை நோக்கி அவர் பேசுகிறார். இது மவுண்ட் சேர்மனில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இதில் கர்த்தர் சொல்கிறார், வானத்தின் பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆகவேயும் உங்களுடைய பரமபிதா பிழைக்கப்படுத்துகிறார். அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். பிறகு அவர் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், உங்கள் எவன் கவலைப்பட்டு ஒரு முளத்தை அவனுடைய உயரத்திற்கு சேர்க்க முடியும் என்று திரும்ப ஒரு கேள்வியை கேட்கிறார். 20வது வசனத்தில் அவர் சொல்கிறார், உடைக்கவும் நீங்கள் கவலைப்படுகிறீர்களே, ஏன் காட்டுப்பூக்கள் எப்படி வளர்ந்திருக்கிறது என்று திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார், கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கவதும் இல்லை, நுற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் கூட தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போல இல்லாமல் இருந்தார் என்று கர்த்தர் சொல்கிறார். 30வது வசனத்தில் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் பூக்களுக்கு இப்படிப்பட்ட கர்த்தரோட கணம் என்றால் உங்களுக்கு உடைவிப்பது அதிக நிச்சயம் அல்லவே என்று சாண்டவர் சொல்லி 31வது வசனத்தில் சொல்கிறார், ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் இந்த இடத்தில் மத்தேய புத்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 33வது வசனத்தில் அவர் சொல்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த கேள்வியை நான் கேட்டேன் அல்லவா, இதை நான் நன்றாய் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று. அதில் முதல் பாயிண்ட் என்னவென்றால், இந்த இடத்தில் நன்றாய் ஆழமாய் இந்த சத்தியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அதை படிக்கும் பொழுது அதிலிருந்து சில விஷயங்கள் நமக்கு நன்றாய் தெரிகிறது. ஆனால் அதுக்குள் ஒரு மறைந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் நன்றாய் உணர்வீர்கள். என்ன விஷயம் என்று பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு சபையில் இருப்பவர்களிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அவர்கள் 2 கிளைம்களை வைப்பார்கள். முதலில் அவர் சொல்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள், ஐ எம் அ பான் அகேன் பிலீவர், ஐ ஹேவ் டேஸ்டட் சால்வேஷன் என்று சபையில் இருக்கிற அநேக கிறிஸ்துவர்கள் இந்த கிளைமை வைப்பார்கள். 2வது அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், என் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் என்ற ஒரு கிளைமை அநேக முறை சொல்வதை பார்ப்போம். அந்த விசுவாசத்தின் ஆழம் என்ன, அந்த விசுவாசத்தின் கணம் என்ன என்று அவளிடத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், சொல்ல என்னால் எழுந்த விசுவாசம் நான் வைத்திருக்கிறேன் பிரதர் என்று. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இந்த 2 கிளைம்களை தன் வாழ்க்கையில் வைத்திருப்பார்கள். என்னவென்றால், நான் ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தர் மேல் நான் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். இந்த 2 கிளைம்களையும் நாம் இப்பொழுது படித்த வேத பகுதியில் கர்த்தர் கேள்வி கேட்கிறார். நீங்கள் நன்றாய் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், இந்த 2 விஷயங்களையும் கர்த்தர் உங்களுடைய கவனத்திற்கு இழுக்கிறார். எந்த கவனத்திற்கு இருக்கிறார், நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களா என்ற ஒரு கேள்வி. 2வது, உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி. கர்த்தர் தான் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் மத்தியில் ஒரு பிளவை, ஒரு ஹீ பிரிங்ஸ் அ டிவிஷன் பிட்வீன் த பீப்புள் ஹூ ஆர் லிஸ்னிங் டு ஹெம், அண்ட் த டிவிஷன் இஸ் திஸ், அவர் இந்த இரண்டு குரூப் ஆஃப் பீப்புளாய் ஸ்பிளிட் செய்கிறார். 32 வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் தன் வாயால் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த வசனத்தை நாம் ஈஸியாக நாம் படித்து விடாமல் சென்று விடுவோம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வசனம் 32 சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் தேவனை அறியாதவர் நாடுகிறார்கள் என்று. என்ன சொல்லுகிறார்? தேவனை அறியாதவர்கள் நாடுகிற சில காரியங்கள் அவர் சொல்லுகிறார். தேவனை நாடாதவர்கள் என்று என்ன? நாம் வந்து நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பானகேன் பிலீவர் என்று சொல்லி கொண்டிருப்பவர் மத்தியில் கர்த்தர் சில காரியங்களை சொல்லி அவர் சொல்கிறார், இந்த காரியங்களெல்லாம் பின்தொடர்ந்து செல்பவர்கள் யார் செல்பவர்களாம்? தேவனை அறியாதவர்கள் செல்வார்களாம். 30 கர்த்தர் தன் ஜனத்தை நோக்கி பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதிக நிச்சயம் அல்லவா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். தான் பேசுவதை சர்மன் ஆஃப் த மவுண்டில் தான் ஜனத்தார் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பவர் மத்தியில் கர்த்தர் சொல்கிறார், இரண்டு காரியங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நீ நாடி சென்றீர்கள் என்றால் அதை செய்பவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் அதை செய்கிறார்கள் என்று. இரண்டாவது அதே ஜனத்தை பார்த்து சொல்கிறார், விசுவாசம் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. தமிழில் எழுதியிருக்கிறது அற்ப விசுவாசம் உள்ளவர்களை, ஆங்கிலத்தில் யூ ஆஃப் லிட்டில் ஃபேத் என்று. இந்த இரண்டு கிளைமுகள், நான் ஒரு விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டவன், என் வாழ்க்கையில் கர்த்தருமே நான் நிச்சயமும் நம்பிக்கையும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்பவரிடத்தில் இந்த இரண்டு வசனங்களை வைத்து கர்த்தர் ஒரு ஸ்பிளிட்டை கொண்டு வருகிறார். அவர் சொல்கிறார், என்னை நாடுபவர்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள், என்னை நாடுபவர்களை அவரை நாடுபவர்களை பார்த்து சொல்கிறார் அற்ப விசுவாசே என்று. இதில் ஒரு வினோதமான ஒரு காரியம் உண்டு. இதே மத்தேயு 6-25 ஒரு லிங்க் உண்டு. தேர் இஸ் எ லிங்க் பிட்வீன் மத்தேயு 6 அண்ட் மத்தேயு 25. மத்தேயு 25 நாம் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி. அதில் கர்த்தர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறார். கடைசி நாட்கள் வரும் பொழுது கர்த்தரே தன் ஜனத்தை பார்த்து அவர் வரப்போகிற நாட்களை குறித்து சொல்கிறார், அந்த நாட்களில் ஜனத்தார் என் முன்பாக நிற்பார்கள். அப்பொழுது ஒரு ஷெப்பர்ட் எப்படி ஆடுகளை, வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் அவர் பிரிப்பாரோ அதே போல் கர்த்தர் மக்களை பிரிப்பார் என்று சொல்லி அதை பிரிப்பதற்கு சில காரியங்களை சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், சிலர் தாகமாய் இருந்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் தண்ணியை தந்தீர்கள். சிலர் பசியாய் இருந்தார்கள், அவர்களோட பசியை நீங்கள் ஆற்றினீர்கள். சிலர் உடைகள் இல்லாமல் இருந்தார்கள், அவர்களுக்கு நீ உடையை கொடுத்தீர்கள் என்று அதுவும் சொல்லி, சிலர் உடம்பு சரியாமல் இருந்தார்கள், சிலர் பிரிசனில் இருந்தார்கள் என்று இந்த காரியங்களை எல்லாம் வைத்து அங்கேயும் கர்த்தர் ஒரு பிழிவை கொண்டுகிறார்கள். லார்ட் பிரிங்ஸ் அ டிஸ்டிங்ஷன் ஈவன் இன் த புக் ஆஃப் மத்தேயு 26, வே ஹி சேஸ், அவர் சொல்லுகிறார், செம்மறி ஆடுகளும் வெள்ளை ஆடுகளுக்கு வித்தியாசம் என்னவென்றால் இந்த காரியங்களை வைத்து ஒரு டிவிஷனை கொண்டு வருகிறார். அதே டிவிஷனை, அதே தாகம், அதே பசி, அதே உடையை வைத்து மத்தேயு 6 கர்த்தர் நம் மத்தியில் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்விக்கு நாம் எப்படி ஆன்சர் செய்கிறோமோ, எந்த குரூப்பில் நாம் விழுவோமோ அந்த கேள்விக்கு ஆன்சரில் அடக்கப்பட்டுள்ளிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நான் உங்களிடத்தில் நான் சொல்லுகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவென்றால், இந்த புக் ஆஃப் மத்தேயு 6 நல்ல நாம் அறிந்து படித்திருந்தாலும் அதில் இந்த இரண்டு காரியங்கள் மிகவும் மிகவும் இம்பார்ட்டண்ட்டான காரியங்கள். கர்த்தரை நாடுபவர்கள் சில காரியங்களை செய்ய மாட்டார்கள். கர்த்தரோட வாயிலிருந்தே வருகிறது. அவர் சொல்கிறார், இந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசம் இல்லாதவர்கள் செய்கிற காரியம். என்மேல் விசுவாசம் வைத்து என்னை நாடி என்னை பின்தொடர்ந்து வந்த மக்களை கர்த்தர் பார்த்து அவர் சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே என்று. அவர்களுடைய விசுவாசத்தையே கேள்வி கேட்கிறார். இந்த இரண்டு கேள்விகள் 1000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் தன் முன்பாக அமர்ந்திருந்த ஜனத்தாரை பார்த்து கேட்டார். அதே கேள்வியை இன்றைக்கும் சபையில் தன் ஜனத்தாரை பார்த்து கர்த்தர் அதே கேள்வியை நம்மிடத்திலும் கேட்கிறார். 33 இருக்கிற கேள்வியும் 30 இருக்கிற கேள்விகளும் இன்றைக்கும் உயிர்ப்பித்த கேள்விகளாய் இருக்கிறது. அந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் விடை தந்தே ஆக வேண்டும். வாயை தொடர்ந்து குரலை உயர்த்தி சொல்லுகிற விடை அல்ல. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் இந்த இரண்டு கேள்விகளும் முக்கியமான கேள்விகள். ஏனால் கர்த்தர் அந்த கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வாறு பதில் கொடுக்கிறீர்களோ அதை சார்ந்ததுதான் உங்களோட விசுவாசமும் உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஓட்டும். ஹல்லேலூயா. இந்த பிரிவை கொண்டு வருவதற்கு இந்த டிவிஷனை கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு காரணத்தை சூட்டுகிறான் மத்தேயு 6. அந்த காரணம் என்னவென்றால் கவலை, வரி. வரியை வைத்து தான் அந்த ஹோல் பகுதி, அந்த ஹோல் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் தோஸ் வேர்சஸ் இந்த புக் ஆஃப் மேத்யூ 6 சென்டர்ஸ் அரவுண்ட் வரி. கவலையை குறித்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த கவலைகளை வைத்து தான் இந்த கேள்விகளையும் எழுப்புகிறார். அப்படிப்பட்ட கவலைப்படுகிறவர்கள் யார் என்று பிரித்தும் கர்த்தர் காண்பிக்கிறார். இன்றைக்கு நான் சபையில் நின்று உங்களை எல்லாரும் நான் பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்டேன் என்றால், இன்றைக்கு சபையில் கவலை இல்லாமல் யார் வந்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் என்றால், நீங்கள் பதில் சொல்லாமலே நான் தைரியமாக பதில் சொல்ல முடியும். எல்லாருடைய மனதிலும் ஒரு கவலை உண்டு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு தான் இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் எனக்கு கவலையே இல்லை, என் கர்த்தர் என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்திருக்கிறார், சந்திக்காமல் இருந்தாலும் அவர் நிச்சயமாக சந்திப்பார் என்று விசுவாசத்தின் இருப்பவர்களும் இருக்கிறார்கள், அப்படியும் இந்த சபையில் இருப்பார்கள். ஆனால் நம்மில் அநேக பேர் நம்மளுடைய இருதயத்தில் கவலைகளை சுமந்து நாம் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒன்று குறித்த ஒரு கவலை. இந்த கவலையை தான் கர்த்தர் இந்த வேத பகுதிகளில் அவர் நன்றாய் அதை அண்டர்ஸ்டாண்ட் செய்து அதை நமக்கு மத்தேயு 6 அதிகாரத்தில் விளக்குகிறார். கவலைகள் என்றால் என்ன அப்படி நாம் பார்த்தோம் என்றால், இந்த மத்தேயு 6 அதிகாரத்தில் நான் எழுந்த அளவு தமிழில் படித்த பொழுது அதில் 5 கேள்விகள் ஆண்டவர் கேட்கிறார். அதை நீங்கள் நன்றாய் பொறுமையாய் நீங்கள் வசனம் வசனமாக அதை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், அதில் ஆண்டவர் 5 கேள்விகளை கேட்கிறார். யாரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார்? தன் முன்பாக உட்கார்ந்திருக்கும் தன் ஜனத்தார். எந்த ஜனத்தை ரட்சிக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அவர்கள் இவரை பின்தொடர்ந்து சேர்மன் ஆஃப் த மவுண்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் 5 கேள்விகளை கேட்கிறார். கர்த்தர் எப்போதெல்லாம் கேள்வியை கேட்கிறாரோ வேதத்தில் அதற்கு பின்பாக ஒரு முக்கியமான காரியம் உண்டு. நாம் அவருடைய வசனங்களை படிக்கும் பொழுது எப்பெல்லாம் கர்த்தர் வாயிலிருந்து கேள்வி வருகிறதோ அதை நன்றாய் நான் பிடித்து கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த கேள்விக்கு பதிலில் தான் நம்மளுடைய நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த மத்தேயு 6 அதிகாரத்தில் நான் விரைவாக படித்த அந்த வசனங்கள் மத்தியில் கர்த்தர் 5 கேள்விகளை கேட்கிறார். அதை நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு நான் சொல்கிறேன். 26 வசனத்தில் அவர்கள் கர்த்தர் மக்களை நோக்கி கேட்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஒரு கேள்வி. Are you not much more valuable than they? என்ன கர்த்தர் சொல்கிறார்? தன் ஜனத்தாரை பார்த்து சொல்கிறார், நீங்களாம் ஸ்பெஷலானவங்க தானே, நீங்கள் விசேஷித்த மக்கள் தானே அப்படின்ட்டு சொல்லவில்லை. அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கார், நீங்களாம் விசேஷித்தவர்கள், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லவில்லை. அவர்கள் மத்தியில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். 26 அதிகாரத்தில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று. 27 வசனத்தில் அவர் எழுதுகிறார், கவலைப்படுவதனாலே உங்களில் யாராவது ஒருவர் தன் உயரத்திற்கு ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷன்ஸில் ஹூ கேன் ஆட் அ டே டு தேர் லைஃப்னு போட்டிருக்கும். ஆனால் கிரேக்க மொழிக்கு நீங்கள் போய் அதோட டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், த லார்ட் சேஸ் ஹூ கேன் ஆட் அ சிங்கிள் கியூபிட் டு ஹிஸ் ஹைட் பை வரிங். கவலைப்படுவதில்லை உங்களோட உயரத்தில் ஒரு ஜான் கூட உங்களால் யாரால் சேர்க்க முடியும் என்று 2 கேள்வி. 3 கேள்வி அவர் கேட்கிறார், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுவது ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். 3 கேள்வி, ஹி சேஸ் அண்ட் வை டு யூ வரி அபவுட் க்ளோத்ஸ், உடைகளை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு சாதாரணமான கேள்வியே தான் இருக்கும். ஆனால் கேள்விக்கு பின்பாக ஆழமான சத்தியம் இருக்கிறது. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். 30 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்பூக்களை தேவன் இவ்விதமாக உடுத்துவதினால் உங்களுக்கு உடுத்துவது நிச்சயம் அல்லவா என்று கர்த்தர் கேட்கிறார். ஹி சேஸ் வில் ஹி நாட் மச் மோர் க்ளோத் யூ. அதுவும் அவர் சொல்லவில்லை, பூக்களை பாருங்க அழகாக இருக்கிறது, அதையே நான் உள்ள அழகாக வைத்திருக்கிறேன், உங்களுக்கு நான் உடுப்பை உடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அதையும் அவர் கேள்வியாக கேட்கிறார். என்ன கேட்கிறேன்னா, வில் ஹி நாட் மச் மோர் க்ளோத் யூ என்று. இந்த 5 கேள்விகளும் மிக முக்கியமான கேள்விகள். இந்த மத்தேயு 6 அதிகாரத்தில் அடங்கி இருக்கிற கேள்விகள். இந்த ஒவ்வொரு கேள்விகளும் நாம் நன்றாய் படித்து அது நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையில் ஒரு லென்ஸாக யூஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் இந்த கேள்வி கேட்டார், இருக்கிறாரே, எனக்கு முன்பாக அவர் நின்று இந்த கேள்வியை எனக்கு அவர் கேட்டார் என்றால் அந்த கேள்விக்கு நான் உண்மையாகவே என்ன பதில் சொல்வேன் என்று. உங்களை இன்றைக்கு சபையில் நிற்பாட்டி அந்த கேள்விக்கு என்ன பதில் நீங்கள் சொல்வீர்கள் என்றால், பிறர் கேட்பதனாலே அதோட ஆன்சர் பிறரை ப்ளீஸ் பண்ணுவதற்காக நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் யார் அந்த கேள்வியை கேட்கிறார்? ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தரே தன் யாரை ரட்சிக்க வந்தாரோ அவர்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார். அதனால் அந்த கேள்விகள் இன்றைக்கும் இந்த சபையில் தொனித்து கொண்டிருக்கிற கேள்விகள். அந்த ஒவ்வொரு கேள்விகளையும் நாம் எடுத்து நாம் கேட்கணும், கர்த்தாவே நீங்கள் இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்டீர்கள் என்றால் அதற்கு நான் என்ன பதிலை சொல்லுவேன், என்ன பதிலை வைத்திருக்கிறேன் என்று நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் நின்று கொண்டிருக்கிற தகுதி என்ன, என் ஆண்டவருக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கிற உறவின் தகுதி என்ன, இந்த கேள்விகள் எல்லாம் நிஜமாக உண்மையாகவே நான் சத்தியமாகவே நான் இந்த கேள்விகளுக்கு நான் விடையை கொடுப்பேன் என்றால் எப்படிப்பட்ட விடையை கொடுப்பேன் என்று இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த ஐந்து கேள்விகளை உங்களிடத்தில் நீங்கள் கேட்டு அதற்கு நீங்கள் என்ன பதிலை சொல்வீர்கள் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் அநேக முறை உங்களிடத்தில் சொன்னது என்னவென்றால், த பைபிள் வாஸ் நாட் ரிட்டன் டு யூ, த பைபிள் வாஸ் ரிட்டன் ஃபார் யூ. எழுதப்பட்ட வார்த்தைகளோ கேட்கப்பட்ட வார்த்தைகளோ இந்த இடத்தில் கர்த்தர் உட்கார்ந்து அவரை சுற்றி இருந்த மக்களிடத்தெல்லாம் கேட்டார். இட் வாஸ் ரிட்டன் டு தெம், பட் இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ். அதில் இருக்கிற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் கான்டெக்ஸ்டை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபையில் அநேக பேர் உட்கார்ந்துருப்பீங்க, பாஸ்டர் எனக்கு துணிக்கெல்லாம் குறைச்சலே இல்லை பாஸ்டர், நான்லாம் சூப்பராக ஃபேஷனாக போட்டிருக்கேன் பாஸ்டர், அந்த சம்மரில் ஊரில் என்ன ஃபேஷன் இருக்கோ அதை நான் வீட்டில் வாங்கி வச்சு நான் போட்டுனுக்கிறேன், எனக்கு வந்து இந்த துணியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். அது உண்மைதான். உங்களுடைய வாழ்க்கையில் நான் துணி வாங்கக்கூட எனக்கு கஷ்டம் என்று யாரும் சொல்ல மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ரெண்டாவது நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு சாப்பாடுலாம் ஒரு பிரச்சனை இல்லை பாஸ்டர், எனக்கு ஃபஸ்ட்டு நான் என் வீட்டில் என் பெட்டர் ஆஃப் சமைக்கவில்லை என்றால் நான் ஊபர் ஈச்சில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் பாஸ்டர், 20 நிமிஷத்தில் என் வீட்டுக்கு சாப்பாடு வந்துடும், எனக்கு சாப்பாடுலாம் கவலையே இல்லை பாஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். அதுதான் உண்மை. இல்லை என்றால் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவேன், ஐலாய் நான் சுற்றுவேன், அங்கே இருக்கிற எது எனக்கு விருப்பமோ அதை நான் பணம் கொடுத்து நான் வாங்குவேன். கர்த்தர் யாரிடத்திலோ யாருக்காகவோ பேசுகிறார், உடை இல்லை உண்ணுவதற்கு உணவில்லை என்று. ஏன்னா ரெண்டு நான் வச்சிருக்கிறேன் பாஸ்டர், அதனால இந்த வசனங்கள் எனக்கு பொருத்தமல்ல என்று சிலர் சொல்லலாம். இல்லை சிலர் சொல்லலாம், குடிப்பத்திருக்குடுவா பாஸ்டர், எங்கள் வீட்டில் தண்ணியில் குழாவ திறந்தா தண்ணி வரும், எங்கள் வீட்டில் நான் குழாம் திறந்து வச்சுட்டு அரை மணி நேரம் மீன் கழுவுறேன், நான் அரை மணி நேரம் தண்ணியை ஓடினாலும் நான் கவலைப்படாதவன், ஏன்னா எங்கள் வீட்டில் தண்ணி அப்படியே ஓடுது, எனக்கு பிரச்சனையே கிடையாது, மாதத்துக்கு ஒரு பில் வரும், அதுவும் ஃபிக்ஸ்டு பில்லு, அதனால நான் தண்ணிக்கு நான் பிரச்சனைப்படுவதே இல்லை பாஸ்டர், நான் போய் குளிச்சேன்னா ஒரு நான் குளிப்பேன், தண்ணிக்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கு சபையில் நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கலாம். அதுலேயும் சில உண்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் எனக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு குடிப்பதற்கு பிரச்சனை இல்லை, மோஸ்ட் மாடர்ன் ட்ரெஸ்ஸை நான் போட்டு நான் ஊர் ஃபுல்லாக நான் சுற்றி வருகிறேன், மூன்றுமே எனக்கு சம்மந்தம் இல்லாத காரணம் பாஸ்டர், இதில் இருந்து எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு இந்த வேத வசதங்களை நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள் நம் இருதயத்தில் எழுப்பலாம். முதலில் இந்த கான்டெக்ஸ்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இதை பேசும் பொழுது அமர்ந்திருக்கிற மக்களை பார்த்து பேசுகிற போது அவர்கள் மத்தியில் அந்த காலத்தில் ஒரு பற்றாக்குறை இருந்தது. நீங்கள் அநேக இடங்களில் வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தரே தன் சீடர்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது உண்ண உணவில்லை, குடிக்க நீரில்லை, உடுத்த உடையில்லை என்று பல இடங்களில் கர்த்தர் அதை உதாரணமாய் வைத்து பல இடங்களில் அவர் பேசுவார். அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் ஒரு பற்றாக்குறை இருந்தது. அவர்கள் நாளை என்ன உணவுவார்கள், நாளை என்னதை குடிப்பார்கள், எந்த வஸ்திரத்தை அணிவார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஜனம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 25 கர்த்தர் சொல்கிறார், என் சகோதரர்கள் யார் என்றால் என் சகோதரர்கள் பசியாயிருந்த போது யாரெல்லாம் அவர்களுக்கு சாப்பாடு தந்தார்களோ, என் சகோதரர் எப்பெல்லாம் அவர் தாகமாக இருந்த போது நீங்கள் தண்ணீரை கொடுத்தீர்களோ, என் சகோதரர் எப்பெல்லாம் ஆடை இல்லாமல் இருந்தபோது நீங்கள் ஆடையை கொடுத்தீர்களோ அப்போலாம் நீங்கள் எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி, நீங்கள் செய்தது நிமித்தமாக வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளும் பிரித்து வெள்ளாடுகளை என்னிடத்தில் நீங்கள் வாங்க பரலோகத்திற்கு என்று கர்த்தர் சொல்லும்போது எதை குறிக்கிறார்? சுற்றி இருக்கிற மக்களின் தேவையை குறிக்கிறார். அந்த காலத்தில் அவர்களிடத்தில் ஒரு பற்றாக்குறை இருந்தது. இதே தான் பவுலும் கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியன்ஸ் 11 அதிகாரத்தில் 27 வசனத்தில் சொல்லுகிறார், நான் பல முறை நான் தாகத்தோடும் பசியோடும் நான் இருந்தேன், நான் பல வேளையில் போ உடுத்துவதற்கு துணி இல்லாமல் குளிரில் நான் கஷ்டப்பட்டேன் என்று பால் சொல்லுகிறார். ஜேம்ஸ் 2:14-16 அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் வைத்திருந்தீங்கன்னா அது எதற்கு பயன்? நீங்கள் விசுவாசம் வைத்து உங்களுடைய சகோதரி சகோதரிகள் தேவை இருக்கும் பொழுது, அவளுக்கு உண்ணுவதற்கு உணவில்லாத பொழுது, குடிப்பதற்கு தண்ணி இல்லாத போது, உடுப்பதற்கு உடையில்லாத பொழுது அவர்களுக்கு நீ உதவி செய்யவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசத்திற்கு என்ன பலன் என்று ஜேம்ஸ் கேட்கிறார். 1 யோவான் 3:17-18 அவர் சொல்கிறார், நீங்கள் செல்வத்தை வைத்திருக்கலாம், அந்த செல்வத்திற்கு பயன் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறோ அவங்களுக்கு இந்த தேவையை சந்திக்கணும்னு சொல்லி அந்த இடத்துலையும் சாப்பாடையும் தண்ணீரும் உடையை குறித்து தான் பேசப்படுகிறது. வாட் இஸ் மை பாயிண்ட்? ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் லேபரிங் டு யூ. கர்த்தர் தன்னை சுற்றி இருந்த ஜனத்தை பார்த்து இந்த வசனங்கள் பேசும் பொழுது அப்பொழுது அந்த சொசைட்டியில் அவர்களுக்கு தேவை மிகவும் அவசியமாக இருந்தது. அவர்கள் மத்தியில் ஒரு பற்றாக்குறை இருந்தது. சாப்பாடுக்கு பற்றாக்குறை, குடிப்பதற்கு பற்றாக்குறை, போட்டு அணிவதற்கு ஆடைக்கும் பற்றாக்குறையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர்களை பார்த்து, நீ இந்த ஆடையும் இந்த தண்ணீரையும் இந்த சாப்பாடையும் குடித்து நீ கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். சரி போகட்டும், என் வாழ்க்கையில் நான் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கவலைகள் இருக்கிறது? சிலருக்கு கவலை இருக்கலாம், நான் லேட்டஸ்ட் iPhone 16 வாங்கவில்லை பாஸ்டர், அந்த சிஸ்டர் வாங்குவதற்கு முன்பாக எப்படியாச்சும் நான் அதை வாங்கிடணும், என்னுடைய ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ தந்திரத்தை போட்டு எப்படியாச்சும் 16 வாங்கி நான் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ட்டு சிலர் கவலைப்பட்டு இருக்கலாம். கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க என்று நான் நினைக்கிறேன். சிலர் கவலைப்படுவார்கள், என் ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தா கொஞ்சம் பழசாக இருக்குது, அந்த ஆங்கிள் ஃபேஸ் ஆங்கிள் வந்து சரியில்லை, எப்படியாச்சும் ஒரு புது ப்ரொஃபைல் பிக்சரை எடுத்து தலையை ஒரு டைரக்ஷனில் வைத்து ஒரு பக்கமாக நான் சிரித்து இந்த பக்கத்திலேருந்து வைத்து நன்றாய் ஒரு பிக்சர் எடுத்து என் ப்ரொஃபைலில் போட வேண்டும் என்று சிலருக்கு கவலை இருக்கலாம். உங்களிடத்தில் யாருனாவது மாதிரி கவலை இருக்கிறதா? அது போன்ற கவலை இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த காலத்தில் அப்படியும் கவலைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன கவலைப்படுவார்களாம், பண்டிகை வருது, நான் என்ன ட்ரெஸ்ஸை அணிந்து சர்ச்சுக்கு போக வேண்டும், என்னுடைய ட்ரெஸ் தான் எல்லா ட்ரெஸ்ஸோடையும் நல்லா பிரதிபலிக்கணும், ஒரு பெஸ்ட்டு சாரியை நான் வாங்கணும், ஒரு பெஸ்ட் நகையை நான் வாங்கணும், இதே குறித்துக்கு சிலர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களில் அது போன்ற யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன், நன்றாய் நான் நம்புகிறேன். சிலர் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்ணுன்ட்டு அதுலேயும் ஒரு பிரச்சனை. நான் இந்த சிட்டியிலேயே யாரும் போகாத ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் நான் போடணும், அப்போதான் நான் இவர்களை விடலாம் நான் ஒரு ஸ்பெஷலானவன் என்று இவர்களுக்கெல்லாம் தெரியும். அப்படியும் சிலர் இந்த உலகத்தில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அற்ப கவலைகள். எந்த செல்ஃபோனை வைத்திருப்பேன், எந்த ஆடையை நான் உடுத்துவேன், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போய் சாப்பிடுவேன், எப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை நான் எடுத்து போடுவேன் என்று இதற்கும் கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ சொல்கிற கவலைகளோ இந்த கவலைகள் ஒரு கவலை அல்ல. அந்த காலத்தில் அவர்களோட சபைகளுக்கே உணவும் குடிப்பதற்கும் உடைக்கிற உடை பற்றி குறித்து சொல்லி கொண்டிருந்த கவலை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சபையில் இன்றைக்கு சிலர் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலை. நான் சொன்ன கவலை யார் வாழ்க்கையும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததென்றால் உங்களுக்கு ஐயோ கேடு, அப்படியெல்லாம் ஒரு கவலையை வைத்து உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க. ஆனால் நிச்சயமாகவே கவலைகளை சுமந்து சபைக்கு வந்து இருப்பீர்கள். சிலர் உங்களுடைய ஹெல்த்தை குறித்து கவலை, சிலர் ஏதோ நான் இழந்து விட்டேன், எதையோ நான் இழக்கப் போகிறேன் என்ற ஒரு கவலை, சிலருக்கு கடந்ததை குறித்து ஒரு கவலை, என் வாழ்க்கையில் ஐயோ இப்படி நடந்துருச்சே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை நடந்துருச்சே என்று கடந்ததை குறித்து கவலை, சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, என்னுடைய பெற்றோர்கள் முதியதாக ஆகிவிட்டார்களோ எப்படி இருப்பார்களோ, என் வேலை என்ன ஆகுமோ என்று எதிர்காலத்தை குறித்து சிலருக்கு கவலை. சிலருக்கு கவலை என்றென்றால் அவர்கள் என்னை இப்படி பேசிவிட்டார்கள், இப்படி என்னை நியாயம் தீர்த்து விட்டார்கள், மனதில் நான் உடைந்து போயிருக்கிறேன் என்று சிலருக்கு கவலை. சிலருக்கு என்ன கவலை என்றால் என் நட்பு உடைந்துவிடும், என்னுடைய சொந்தக்காரர்கள் மத்தியில் நான் வைத்திருக்கிற அந்த ரிஸ்பெக்ட் விழுந்துவிடும், நான் மிகவும் நேசிக்கிறவன் என்னை விட்டு போய்விடுவார் என்று ஒரு கவலை. சிலர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற ஈவில், சுற்றி இருக்கிற தீய விஷயங்களை கண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சில காரியங்களை சொல்லி அதெல்லாம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருந்தாலும், இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் சில காரியங்களை தான் நான் சொன்னேன். நிச்சயமாகவே இன்றைக்கு சபையில் நான் சொன்ன காரியங்களை குறித்து கவலை கொண்டு பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு சபையில் நிச்சயமாகவே நீங்கள் இருப்பீர்கள். எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை, ஏதோ ஒரு கவலத்தை நம் இருதயத்தில் சுமந்து நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது முதல் முதலாக அந்த நினைவு வரும். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டதே, ஐயோ என் கணவருக்கு உடம்பு சரியில்லாம போய்விட்டதே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு என்ன எதிர்காலம், ஐயோ எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, ஐயோ என்னோட நட்பு உடைந்து போக போகிறது, எனக்கு ஒரு உருப்படியான வேலை இல்லையே, வேலையில் இப்படி என்னை தாக்குகிறார்களே என்று கவலைகள். என்னோட பாயிண்ட் என்னவென்றால், இன்றைக்கு சாப்பிடுவதற்கு உங்களுக்கு கவலை இல்லை என்றாலும், குடிப்பதற்கு உங்களுக்கு கவலை இல்லை என்றாலும், உடுத்துற ஆடைக்கு கவலை இல்லை என்றாலும், இப்படிப்பட்ட கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் அநேகர் உண்டு. இப்படிப்பட்ட கவலைகளை தான் மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல பேசுகிறார். நம்மிடத்துல சொல்லுகிறார், கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் ஜனமே, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் ஜனமே அப்படின்னு கர்த்தர் சொல்லி நம்மிடத்துல அந்த 5 கேள்விகளை கேட்கிறார். 5 கேள்விகளை மட்டும் கேட்காமல் அந்த 5 கேள்விகளுக்கு விடையிலும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த விடையை கூட நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை சொல்லி 2 சாதாரண காரியங்களை எடுத்து நம்மளுக்கு கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி காண்பிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு சபையில் கவலைகளை நீங்கள் சுமந்து, ஏதோ ஒரு கவலையை நீங்கள் சுமந்து இன்றைக்கு நீங்கள் சபைக்கு வந்திருந்தீர்கள். நான் கவலைன்னா என்ன, என்னால் அதை கண்ட்ரோல் செய்ய முடியாது, என்னால் எந்த காரியமும் செய்ய முடியாது, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று கவலைப்பட்டு 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 கர்த்தரை ஓரத்தில் வைத்து அவரையும் நான் கேட்பேன், அவர் கொடுத்தார் சரி, அவர் கொடுக்கவில்லை என்றால் கவலைப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் இன்றைக்கு சபையில் யாராவது இருந்தீர்கள் என்றால், கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மற்ற 6வது புத்தகத்தில் அவர் என்னங்க சொல்லுகிறாங்களா, பட்சிகளை நன்றாய் கவனித்து பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரு, கவனித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் கர்த்தர் நம்மளுடைய அட்டென்ஷனை பறவையின் பக்கம் திருக்க வேண்டும்? நம்மளாம் ஜூக்கு போனோம்னா ஒரு மயிலை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தொகையை எப்பயாச்சும் ஒன்று இழுத்துட்டு நம்ம புக்கில் வச்சிடணும், ஏன்னா அதை குட்டி போனோம், அதுதான் நம்ம மயிலை பார்த்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லை ஒரு கிளியை பார்த்தோம் என்றால், அழகாக இந்த கிளி இருக்குது, இதை பிடிச்சின்னு போய் வீட்டில் நான் அதை ஒரு கேஜில் அடக்கி வச்சு நான் சொல்கிற கெட்ட வார்த்தைலாம் அதுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணும். இல்லை சில சமயம் ஒரு பறவையை பார்ப்போம், காக்கா பார்ப்போம், இது வந்து ஒரு ரக்கையை கீழே போட்டுச்சுன்னா அதை எத்தையும் காடை நான் குடாயுவேன், அதுக்கு தான் அந்த பறவையை பார்ப்போம். இப்படி தானே நம்ம சுற்றி இருக்கிற பறவைகளை பார்க்குறோம். நான் சொல்கிற 3 எக்ஸாம்பிள்களும் நடக்கிறது தான், நான் ஜோக்காக சொல்லவில்லை, இதை தான் நம்ம செய்கிறோம். ஒரு மயிலை பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கு என்ன தோணுது, அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு யாராவது தோணுதான், அந்த அதோட ரக்கையை பிச்சு போய் நான் செவுத்தில் வைக்கணும், இல்லை புக்கில் வச்சு அதை குட்டி போடும் அப்படின்னு தான் நம்ம ஒரு பறவையை பார்க்குறோம். கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறார், பறவைகளை பார்க்கும் பொழுது நாம் நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டுமா? எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் பறவைகளை பார்க்கும் பொழுது என் கர்த்தர் சொன்னார், பறவையை பார்க்கும் பொழுது நன்றாய் கவனிக்க வேண்டும் என்று இத்தனை வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பறவையை பார்க்கும் பொழுது என் கர்த்தர் கவனித்து பார் என்று சொன்னாரே என்று கவனித்து பார்த்திருக்கிறீர்கள்? யாரும் விடை சொல்ல வேண்டாம். நான் கேட்கிற கேள்வி ஒரு சாதாரணமான கேள்வி அல்ல, கேட்பதற்கு சாதாரணமான கேள்வியாக இருக்கும், ஆனால் கர்த்தரே சொன்ன வார்த்தை. நீங்கள் எந்த கர்த்தரை நம்பி இன்றைக்கு சபைக்கு வந்தீங்களோ, எந்த கர்த்தரை நம்பி நான் கிறிஸ்துவன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, அதே கர்த்தர் தன் வாயால் தன் ஜனத்தை பார்த்து சொன்ன ஒரு விஷயம், பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று. எத்தனை பேர் இன்றைக்கு பறவைகளை நீங்கள் கவனித்து பார்த்திருக்கிறீர்கள்? ஏன்னால் நீங்கள் கவலை பறவைகளை கவனித்து பார்க்கவில்லை என்றால் அவர் சொல்லுகிற சத்தியம் உங்களுக்கு எப்படி புரியும்? நீ பாஸ்டர் அதுதான் எனக்கு தெரியுமே பாஸ்டர், எப்படியாச்சும் பூச்சி கீச்சு அது கிடைக்கும், அது சாப்பிடும், அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நான் தான் பார்க்குறேன் என் பெட்ரூம் விண்டோ வழியே அது வரும், கார்டனில் போட்டிருக்க அந்த கிராஸ் வெதெல்லாம் அதை பொறுக்கி போய் சாப்பிட்டோம், நான் அதை துரத்தி வேற விடுவேன் பாஸ்டர், அதை தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இட் இஸ் மச் மோர் டீப்பர் தன் தேன். அதை விட ஆழமான கேள்வி கர்த்தர் கேட்கிறார், பறவையை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். எதற்கு அவர் சொல்கிறார், நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே எதிர்காலத்தை குறித்து, பணத்தை குறித்து, பிள்ளையை குறித்து, நான் என்ன ஆகுமோ என்று நீங்கள் இப்போ எத்தனையோ காரியங்களை வைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள, அதற்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த கவலை இருக்குல்ல, நீ பறவையை கவனித்து பார் என்று சொல்கிறார். நான் இன்றைக்கு என்ன செய்தேன் என்றால், ஒரு 5 பறவைகளை குறித்து நான் சில சத்தியங்களை உங்களிடத்துல நான் சொல்ல போகிறேன். இது வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம் இல்லை, ஆனால் இந்த ஒவ்வொரு பறவையும் ஆண்டவர் தான் படைத்த பறவை. இதில் பல விஷயங்கள் உண்டு, பட் நான் 5 சுருக்கமாக 5 நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் இங்கே யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா விங்டு மைக்ரேஷன் என்ற ஒரு சீரீஸ் இருக்கிறது, ஒரு டிவி சீரீஸ். அந்த சீரீஸ் எடுத்தவர் ஜாக்வஸ் பெரியன் என்ற ஒரு மனிதன். அந்த சீரீஸு ஆஸ்கருக்கு நாமினேட் ஆன ஒரு சீரீஸ். அந்த சீரீஸு முழுக்க முழுக்க 10 episodes பறவைகளை குறித்த எபிசோட்ஸ் தான். பறவைகள் மத்தியில் நடக்கிற வினோதமான காரியங்களை அந்த மனிதன் மிகவும் நன்றாய் கேமராவை வைத்து அந்த பறவைகளை ஃபாலோ செய்து சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு முடிந்தால் யூடியூபில் போய் அதை நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் அவர் சொல்கிற சில காரியங்களை நான் சொல்கிறேன். பஃபின் என்று ஒரு பறவை இருக்கிறது, நீங்கள் பார்த்தீங்களா அதோட பீக் வந்து ஒரு கலராக இருக்கும். அந்த பறவை கடற்கரை ஓரமாக தான் அந்த பறவை வந்து வாழும். அந்த பறவை ஒரு வினோதமான காரியத்தை செய்யும். அதுக்கு சாப்பாடு என்னவென்றால் அந்த கடலுக்குள்ளே இருக்கிற மீன் தான் அந்த பறவைக்கு சாப்பாடு. சில பறவைகள் மாதிரி டைவ் அடித்து மேலோட்டமாக அது மீன் பிடித்து போவதற்கு அதால் இயலாது. அது இட் கேனாட் டூ தட். அந்த பறவை எல்லா பறவைகளை விட அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இயல்பு உண்டு. அது நீங்கள் போய் அந்த யூடியூபை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் வியந்து போவீர்கள். அந்த பறவை மட்டும் வானத்தில் மட்டும் பறப்பதில்லை, தண்ணீருக்குள்ளும் அந்த பறவை பறக்கும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இட் வில் ஃப்ளை ஈவன் இன் த வாட்டர். மீனை தேடி போய் பிடித்து அதை சாப்பிடுவதற்கு கர்த்தர் அந்த பறவைக்கு தண்ணீருக்குள்ளாக பறப்பதற்கு ஒரு இயல்பை கர்த்தர் தந்திருக்கிறார். இரண்டாவது நீங்கள் பார்த்தவர்கள் என்றால் மரக்கொத்தி உட்பெக்கர். அந்த உட்பெக்கர் வந்து அதுக்கு உணவு எப்படின்னா அந்த பார்க்குள்ளாய் உடைந்திருக்கிற பூச்சியை தான் அது சாப்பிடும். அது சாப்பிடுவதற்கு அந்த பறவை ஒரு செகண்டுக்கு, ஒரு மினிட்டுக்கு கிடையாது, ஒரு செகண்டுக்கு 20 times அந்த மரத்தை அது குத்துமா. அது குத்தும் பொழுது அதோட ஸ்பீடு வந்து 15 miles per hour. நினச்சி பாருங்க, ஒரு செகண்டில் 20 times அந்த பார்க்கை அது குத்துமா. கர்த்தர் அப்படிப்பட்ட ப்ரெஷரை சயின்டிஸ்ட் சொல்கிறார்கள், ஒரு மனிதரோட மூளைக்கு பட்டதுன்னா அந்த மனிதன் உயிரே வாழ மாட்டார். அந்த பறவைக்கு கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் இயல்பை கொடுத்திருக்கார். இந்த பறவை சாப்பிட வேண்டும் என்றால் இந்த காரியத்தை இந்த பறவை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எனேபிள் செய்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு ஒரு பறவை இருக்குது, ஃப்ளெமிங்கோ என்று. அது பிங்க் கலரில் இருக்கும். இந்த தண்ணீர் மத்தியில் நடுவில் நின்று கொண்டிருக்கும். நம்ம ஊரில் கொக்கு கிடையாது, கொக்கை போல. அது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களிடத்துலலாம் நான் சொன்னேன் என்றால் அப்சைடோனாக நின்று தலையை தரையில் வைத்து காலை செவுத்தில் தூக்கி பிரியாணி சாப்பிட வேண்டும் என்று சொன்னீர்கள். எத்தனை பேரால் பிரியாணி சாப்பிட முடியும்? இஃப் ஐ சே தட் யூ மஸ்ட் ஈட் அப்சைட் டவுன், ஹவு மெனி ஆஃப் யூ கேன் ஈட் அப்சைட் டவுன்? அதை படுத்து சாப்பிடுவதே கஷ்டம். அந்த பறவை சாப்பிடுவதே அப்சைட் டவுனில் தான் சாப்பிடும். தலையை தண்ணீருக்குள்ளாக வைத்து அது சாப்பிட வேண்டும் என்றாலே அந்த தலை அப்சைட் டவுனாக இருந்தால் தான் அது சாப்பிட முடியும். ஏனெனில் அது சாப்பிடுகிற பொருள் அப்படிப்பட்ட பொருள். இட் ஃபில்டர்ஸ் த வாட்டர் அண்ட் இட் டேக்ஸ் த குட் திங்ஸ் ஃப்ரம் த வாட்டர் அண்ட் ட்ரிங்க்ஸ். அந்த பறவைக்கும் அந்த இயல்பை யார் தந்திருக்கிறார்? கர்த்தர் தான் தந்திருக்கிறார். இன்னும் ஒன்றை மட்டும் நான் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். ஆல்பர்ட் ராஸ் என்று ஒரு பறவை இருக்கிறது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீகளை போல இருக்கும். அந்த பறவை ஒவ்வொரு ஆண்டும் 3 times உலகத்தை சுற்றி வருமா. எவ்ரி இயர் தட் பேர்ட் கோஸ் அரவுண்ட் த குளோப் 3 times. 1 times இல்லை, 3 times. அது எதுக்காக போகுமா? எந்த இடத்துலலாம் உணவு இருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் போகுமா. அந்த பறவைக்கு ஒரு ஸ்பெஷல் இயல்பு இருக்குது. என்ன இயல்புனா அது பறந்து கொண்டே இருக்கும் பொழுது, எழுதி இப்போ அந்த சீரீஸில் சொல்லியிருக்கேன், 25 miles per hour அது பறந்து கொண்டு இருக்கும்போது அது தூங்குமா. பறந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பறவை தூங்குமா? ஏனெனில் உலகத்தை சுற்றி 3 times சுற்றி ஒரு வடத்தில் வரணும்னா அதை பறந்து கொண்டிருக்கும் பொழுதே அது ரெஸ்ட் எடுக்க வேண்டும் தானே. அப்போ தானே அது கொஞ்சமாவது அதுக்கு தூக்கம் வரும். நம்மளாம் தூங்கினே கார் ஓட்டுறதை போல இந்த பறவை தூங்கிட்டு 25 miles per hour வந்து அது பறக்குமா. எதற்கு கர்த்தர் அந்த பறவைக்கு அப்படி ஒரு இயல்பை கொடுத்திருக்கிறார்? அது உணவை தேடி சென்று எங்கே உணவு இருக்கிறதோ, எந்த இடத்தில் வெயிலும் வெப்பம் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு அந்த பறவை சென்று உணவை சாப்பிட வேண்டும் என்று அந்த பறவைக்கு அந்த இயல்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஹார்ட் ரேட் எல்லாம் எடுத்தோம் என்றால் ஒரு ஆவரேஜ் மனிதனருக்கு 80 beats per minute. ஒரு பறவை பறக்கும் பொழுது அதோட ஹார்ட் பீட் வந்து 1200 beats per minute. எத்தனை பீட் பர் மினிட்? 1200 அந்த பறவையோட இருதயம் அடிக்குமாம். ஏனெனில் பறக்கும் பொழுது அதுக்கு எனர்ஜி தேவை, இரத்த ஓட்டம் இருக்க வேண்டும். அதையும் யார் தருகிறார்? கர்த்தர் தருகிறார். கர்த்தர் சொல்கிறாரே பறவையை பாருங்கள் என்று. அவர் என்ன சொல்கிறார்? பறவைகளை பாருங்கள் என்று சொல்லவில்லை, பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்லி சொல்கிறார் இந்த பறவைகளுக்கு யார் யார் சாப்பாடு கொடுக்குறார், இந்த பறவைகளுக்கு யார் உணவு கொடுக்குறாங்க. அவங்களை வந்து உழைப்பதும் இல்லை, தே டோன்ட் சோ, தே டோன்ட் ரீப். களஞ்சியங்களில் அவர் கிராண்ட் எடுத்து வச்சு சேவ் பண்ணி அதுங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை. அதுங்களுக்கு தேவையான இடத்தில் நான் கர்த்தர், அவர்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லி, அவர்களை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று கேள்வி இவர் கேட்கிறார். என்ன சொல்லுகிறான்? பறவையை கவனித்து பாருங்கள் என்கிறார். அந்த பறவையை கவனித்து பார்த்தால் ஒவ்வொரு பறவையிடத்திலும் ஒரு விசேஷித்த ஒரு செயல் இருக்கிறது. கர்த்தரின் படைப்பில் கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களை கர்த்தர் சொல்கிறார், அந்த பறவைகள் எல்லாவற்றையும் நான் தான் காக்கிறேன், அதுக்கு சாப்பாடு நான் தான் ஏன் கொடுக்குறேன், அது எங்கே சாப்பாடு இருக்குன்னு கொண்டு போய் சேர்ப்பது என்னோட வேலை தான் ஐயா. ஒவ்வொரு பறவைக்கும் நான் ஸ்பெஷலான ஒரு இயல்பை நான் கொண்டிருக்கிறேன் ஐயா. நீங்கள்லாம் ஒரு பறவையை விட விசேஷிவது தானே, உங்களுக்கு நான் தரமாட்டேனா என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு பறவையை கவனித்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அதை நானாய்ந்து நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும். ஆ, இந்த சிறிய பறவை, சிறுநாள் வாழ்ந்து கொண்டு செத்து போகிற இந்த பறவைக்கும் என் கர்த்தர் உணவு தருகிறாரே. நான் எதிர்காலத்தை குறித்து கவலை, என் பிள்ளையை குறித்து கவலை, என் வேலையை குறித்து கவலை, எத்தனையோ கவலைகள் நான் சுமந்து கர்த்தரோடைய பிள்ளை என்று நான் சொல்லி வருகிறேனே. என் கர்த்தர் என்னிடத்துல பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவர்களே நான் மறந்து போகாத போது உங்களை நான் எப்படி மறப்பேன் என்று கர்த்தர் கேட்கிறார். எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தமுள்ள பொருளை பாருங்கள். யாராச்சும் இன்றைக்கு நீங்கள் சபையில் கவல்களை சுமந்து நீங்கள் வந்திருக்கிறீர்களா? ஓ, இது யாருக்கும் நடைபெறாத காரணம், என் வாழ்க்கையில் நடந்துவிட்டது, யாராலையும் இது என்னால் செய்ய முடியாது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கவலை, ஒரு பெரிய பிரச்சனை, யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் சுமந்து என் இருதயத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகனே, அந்த பறவையை பாரியா, நல்லா கவனிச்சு பாரியா, அதுக்கு யார் யார் சாப்பாடு கொடுக்குறான், அது யார் யார் உடை கொடுக்குறான், நான் தானே அதுக்கு கொடுக்குறேன், அதுங்கெல்லாம் வருஷ வருஷம் ஜீவித்து வருகிறதே, அவங்களை விட நீங்கள்லாம் விசேஷித்தவர்கள், உங்களை நான் காத்து கொள்ள மாட்டேனா என்று கர்த்தர் நம்மிடத்தில் சொல்கிறார். அதை மட்டும் அவர் சொல்லி நிறுத்தவில்லை. இரண்டாவது சொல்லுகிறார் மத்தேயு 28, and why do you worry about clothes? See the flowers of the field and how they grow. They don't labor or spin. Yet I tell you, not even Solomon in all his splendor was dressed like one of these. If this is how God clothes the grass of the field, which is here today and tomorrow thrown into the fire, will he not much more clothe you? என்று சொல்லி you of little faith என்கிறார். பறவையை குறித்து ஒரு விஷயம் சொல்லி, இருக்கிற பூக்களை குறித்து விஷயங்களை சொல்லி அவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, அந்த பூவை பாரியா, எவ்வளோ அழகான பூக்களை பார்த்து இருக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த மயில் தொகை எப்படி பிச்சுன்னு வந்து நம்ம புக்கில் வைக்கிறோமோ, பூவை பார்த்தாலும் அது பிச்சுன்னு வந்து தலையில் நம்ம வைக்கிறோம். யாராவது ஒரு வீட்டில் ஒரு பூ இருந்தாலும் நம்ம விரல்கள் சும்மாவே இருக்குது, அதை எப்படியாச்சும் அது கிள்ளி எடுத்துகிட்டு வந்துடும் அப்படி தான் பண்ணுவோம். ஒன்று பூவை எடுத்து தலையில் சொருவிப்போம், இல்லைன்னா அந்த செடியை பிடுங்கி எத்தனையுமே நம்ம வீட்டில் வைக்கணும். இதுதானே, ஐயோ அவங்க வீட்டில் இருக்குது, எனக்கு வேணும், எனக்கு ஒரு கட்டிங் கொடுங்க, எனக்கு கட்டிங் கொடுன்னு கேட்டு கேட்டு பார்ப்பார்கள். யாரும் கட்டிங் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்க்கும்போது நம்மளே உடச்சி எடுத்துன்னு வந்து வீட்டில் சொருவது நம்ம பண்ணியிருக்கிறோம் தானே? இல்லை, பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகிறோம், அழகான பூ இருக்கும், தோட்டக்காரன் இருக்கிறோம், பாருங்கள் பாருங்கள் வரானு அப்படி பிடுங்கி எடுத்துடலாம். நம்ம செய்கிற காரியம் தானே, செய்யாத காரியத்தை நான் சொல்கிறேன், ஜோக்குக்கு சொல்லவில்லை, செய்கிற காரியங்கள் தான் ஐயா. அந்த பூக்களை பார்க்கும்பொழுது அது எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டில் எப்படியாச்சும் அந்த அழகான பூ இருக்கணும். ஆனால் இந்த இடத்தில் மத்திய புத்தகம் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ பூவை பார், எவ்வளவு அழகுள்ளவைகளாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த காரியத்தில் தான் அதை புரிந்து கொள்வதற்கு உள்ளாக இருக்கிற ஒரு விஷயம். நான் 5 நிமிடத்தில் முடித்து விடுவேன். அந்த பூவை கர்த்தர் யாருக்கு ஒப்பிடுகிறார்? ஹூ டஸ் காட் கம்பேர் த கிராஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் த ஃபீல்ட்? சாலமனுக்கு கம்பேர் செய்கிறார். சாலமனை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு சாதாரண ஆளே இல்லை. வேதத்தில் எழுதியிருக்குது, புக் ஆஃப் கிங்ஸ் 3வது அதிகாரத்தில் சாலமன் ஒரு கனவு காண்கிறார். கர்த்தர் அவர் கனவில் வருகிறார், வந்து சாலமனிடத்தில் கேட்கிறார், நீ எனக்கு விருப்பப்பட்டவனாய் இருக்கிறாய், உனக்கு என்ன வேணும் கேள், நான் கொடுக்கிறேன் என்று. அதற்கு சாலமன் ஞானமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, உங்களுடைய மக்களை ஆளுவதற்கு, நான் நல்ல முறையில் ஆளுவதற்கு எனக்கு ஞானம் தாங்கப்பா என்று சாலமன் அந்த கனவில் கேட்கிறார். கர்த்தர் அதை பார்த்து மிகவும் மகிழ்ந்து, நீ ஞானத்தை கேட்டே அல்லவா, ஞானத்தை நான் கொடுக்கிறேன், அதையும் சேர்த்து நீ கேட்காதவைகளை இரண்டை கொடுக்கிறேன் என்று சொல்லி சாலமனுக்கு செல்வத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் கர்த்தர்? The Lord gives Solomon splendor and majesty. He gives him richness. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒரு பெரிய வீடை கட்டி ஒரு காரை வாங்கி ஒரு பெரிய ஆளை சுத்தி கொண்டிருப்பது ஒரு விஷயம். இந்த இடத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யத்தை அந்த மனிதர் யார் கொடுத்தாராம்? கர்த்தர் கொடுத்தாராம். கொடுத்து அவர் என்ன சொல்கிறார்? சாலமனை பார்த்து, இந்த புக் ஆஃப் 1 கிங்ஸ் சாப்டர் 3, நான் உனக்கு கொடுக்குற ஐஸ்வர்யம் உன் வாழ்நாளில் எந்த ராஜாவுக்கும் நீ ஈடாக இருக்க மாட்டாய் என்று, நோ அதர் கிங் வில் பி ஏபிள் டு கம்பேர் வித் யூ என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது என்றால் சாலமனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும்? அந்த காலத்தில் உலகத்தில் எந்த ராஜாவும் அவரை போல ஐஸ்வர்யம் உள்ளவராய் இல்லையாம். கர்த்தர் கொடுத்த சாலமனுக்கு ஒரு வாக்குத்தத்தம், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பெற்றிருந்தால் அவன் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருப்பான், அவன் எப்படிப்பட்ட குதிரைகளை வைத்திருப்பான், அவன் எப்படிப்பட்ட அரண்மனைகளை வைத்திருப்பான் என்று ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், இந்த இடத்தில் சாதாரண மனிதனை பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், இந்த பூக்களெல்லாம் பாரியா, எவ்வளோ அழகாக இருக்கிறது, இன்றைக்கு அது பூத்திருக்குதுயா, நாளைக்கு வந்து இட் வில் பி த்ரோன் இன் டு த ஃபயர். ஆனாலும் அந்த பூக்களுக்கு அழகை நான் கொடுத்தேன், அந்த பூவோட அழகு யாரை விட சிறந்ததாம்? சாலமனை விட சிறந்ததாம். மோர் தென் சாலமன், ஈவன் அவர் சொல்கிறார், ஈவன் இன் ஸ்பிளெண்டர் சாலமன் கேனாட் கம்பேர் டு திஸ். நான் தான் அந்த மனிதனுக்கு ஐஸ்வர்யன் கொடுத்தேன். அந்த மனிதன் வைத்திருக்க ஐஸ்வர்யத்தில் அவன் எப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்தானோ, எப்படியெல்லாம் பிரதிபலித்திருந்தானோ, அதற்கு ஈடாவாததுயா அந்த பூ அப்படின்னு சொல்லி மேலாக சொல்கிறார், அந்த பூவுக்கே நான் இப்படி மனம் இறங்கி அந்த பூவுக்கு செய்கிறேனே, அற்ப விசுவாசியே உனக்கு நான் செய்ய மாட்டேனா என்று கர்த்தர் கேட்கிறார். ஹாலலூயா. அவர் கேட்கிற கேள்வி சாதாரண கேள்வி அல்ல, அவர் சாலமனை கம்பேர் பண்ணி கேட்கிறார் ஒரு கேள்வி. ஆகையால் இன்றைக்கு சபையில் கவலைப்பட்டு நீங்கள் வந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், பறவையை பாருங்கள் என்று நான் உங்களுடைய அட்டென்ஷனை இழுத்தேன். கர்த்தர் பூவை பாரியா, எவ்வளோ அழகாக நான் படைச்சிருக்கிறேன், நீ அதை விட எனக்கு பொக்கிஷமானவையா, நீ யூ ஆர் மோர் ப்ரெஷஸ் டு மீ மை டியர் சன் மை டாட்டர், மோர் ப்ரெஷஸ் டு மீ தென் த லிலி ஆஃப் த வேலி, மோர் ப்ரெஷஸ் டு மீ தென் தீஸ் ஃப்ளவர்ஸ், தீஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் தட் யூ சி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, நீ கவலைப்படாதையா என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதை மட்டும் சொல்லாவிட்டே சொல்கிறார், இதெல்லாம் நீ யோசிச்சு கவலை பண்ண இருக்கிறல்ல, ஆடை இல்லை, சாப்பாடு இல்லை, துணி இல்லை, அதெல்லாம் ஓடுகிறான், யார் சுற்றி ஓடுகிறானோ, கர்த்தரை நம்பாதவர்கள் தான் ஓடுகிறார்களோ. ஹி சேஸ் இட் இஸ் த பேகன்ஸ் ஹூ ரன் ஆஃப்டர் தோஸ் திங்ஸ். என்ன சொல்கிறார்? கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள் தான் அதை சுற்றி ஓடுவார்களாம். இப்போ தான் நான் கவலைப்படுகிற வேலை இல்லை, என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய ஹெல்த்துக்கு என்ன ஆகும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடவுள் சொல்லுங்க, என் பிள்ளையாந்தான் அந்த கவலை உனக்கு இருக்கா? அது அந்த கவலை உனக்கு இருந்தது என்றால் நீ கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்று ஒரு அர்த்தத்தில் கர்த்தர் சொல்கிறார். ஆம் ஐ மேக்கிங் சென்ஸ் டு? ஹி சேஸ் ஒன்லி த பேகன்ஸ் ரன் ஆஃப்டர் தோஸ் திங்ஸ், நாட் த பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆகையால் நம் இருதயத்தில் கவலை வரும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ உண்மையாக நீ ரட்சிக்கப்பட்டவனா? நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டவள. கவலை வருந்தான், ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் கவலை வருந்தான், கவலை இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருப்பது அந்த கவலைகளை மேற்கொள்வதற்கு ஒரு கீயாக இருக்கிறது. அதை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாதவர்களே என்று சொல்லவில்லை, அவர்களை பார்த்து சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் அற்ப விசுவாசை வைத்து நாம் வந்திருக்கிறோம், கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம், ஒரு கிறிஸ்துவராக தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கேட்கிறார், உன் விசுவாசம் எங்கே மகனே? வேர் இஸ் யுவர் ஃபேத்? இஸ் யுவர் ஃபேத் ஸ்டில் லிட்டில்? சிறிதளவு தான் பிரதர், என்னால் அப்படி விசுவாசம் வச்சிருக்க முடியாதது, எனக்கு முஞ்சளவுக்கு நான் கொஞ்சம் விசுவாசம் வச்சிருக்கிறேன். கர்த்தர் உன்னை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார், அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே என்று கர்த்தர் சொல்கிறார், என் மேல் வைத்திருக்க உன்னோட விசுவாசம் எங்கேயா? உன்னை கைவிட்டு விடுவேன்னு நீ நினைச்சிருக்கிறியா? என்னை நாடி நீ வந்த கர்த்தரே என் தெய்வம் என்று உன்னை கைவிடாதவனாக இருக்கேன், புள்ள பூவை கூட நான் இவ்வளவு சாலமனை விட அற்புதமாக நான் வைத்திருக்கிறேனே, உன்னை நான் வைக்கவே மாட்டேனா என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகள் ஒரு தீர்க்கதரிசி பேசவில்லையா, ஒரு பிரசங்கி பேசவில்லை, கர்த்தரே தன் ஜனத்தை பார்த்து பேசுகிறார். It is the Lord Himself who is saying this. அவர் வாயாலே தன் ஜனத்தாரை பார்த்து கேட்கிறார், ஏன் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், நான் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லி கடைசியில் ஒரு வசனத்தை சொல்கிறார், இட் இஸ் ஒன்லி த பேகன்ஸ் ஹூ ரன் ஆஃப்டர் திஸ். பட் கடைசியில் அவர் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அந்த வார்த்தை என்ன சொல்கிறார் அதை சொல்லி நான் முடித்து விடுவோம். 33 அதிகாரத்தில், நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி அதற்கு பிறகாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். 33 வசனத்தில், But seek first his kingdom and his righteousness, and all these things will be added to you as well. நீ தேடுகிற சாப்பாடு, நீ தேடுகிற தண்ணீர், நீ தேடுகிற உடை எல்லாம் உன்னை தேடி வரும். நீ எதை தேடும் பொழுது? கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய சத்தியத்தையும் நீ தேடும் பொழுது. யாராச்சும் ஹோட்டலுக்கு போயிருக்கிறீங்களா? ஹோட்டலுக்கு போய் நம்ம மசாலா தோசை ஆர்டர் பண்ணும்போது தோசையோட சுற்றி ஒரு நாலு சட்னி வைப்பான், பார்த்துருக்கீங்களா? ஒரு மஞ்சள் சட்னி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், சாம்பார் இருக்கும், மினிமம் வைப்பாங்க சட்னியை. அந்த சட்னிக்கெல்லாம் நம்ம பில்லு வரும் பொழுது பில்லு பார்த்தீர்கள்னா தோசைக்கு தான் பில்லு போடுவாங்க. சட்னி, இந்த பச்சை சட்னி, அந்த மஞ்சள் சட்னி, அந்த வெள்ளை சட்னி எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. தோசையை சாப்பிட்டா அந்த சட்னிலாம் ஃப்ரீயாக கிடைக்குது. யாருன்னா லண்டனுக்கு போய் ஹோட்டலுக்குள்ளே போய் எனக்கு தோசைலாம் வேணாம், நீ எத்தனைப்போ சட்னியை மட்டும் நீ வெயின்னாக்கி சாப்பிட்டு வந்துக்கிறீங்களா? சரி, பண்ண கான் அண்ட் செட் ஐ ஒன்லி வாண்ட் திஸ் சட்னி, சாம்பார், பச்சை சட்னி, எனக்கு மஞ்சள் சட்னி தான் வேணும். தோசைலாம் வேணாம் யாருன்னா ஹோட்டலில் போய் கேட்டிருக்கீங்களா? கேட்டால் என்னாகும்? என்ன ஆகும் கேட்டால்? கடத்தை பிடிச்சி நம்மளை வெளியே தள்ளுவோம். தோசை வாங்காமல் உனக்கு ஸ்பெஷல் சைடில் மட்டும் எப்படி? அதை தான் இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இதை உதாரணமாக நான் சொல்லி உங்களிடத்தில் சொல்லுகிறேன். உனக்கு ஆசீர்வாதம் வேணும் கர்த்தாவே, உங்கள் என்னோட நடங்க, என் பள்ளத்தாக்கள் என்னோட நடங்க கர்த்தாவே, என் கரத்தை பிடிங்க கர்த்தாவே, எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு, இந்த தோசை, அந்த மஞ்சள் சட்னி, பச்சை சட்னி, வெள்ளை சட்னி, சாம்பாரை மட்டும் நீங்கள் கேட்டுனுக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், தோசையை வாங்கினா தான் அதெல்லாம் வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சாதாரண விஷயத்தை வைத்து நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். த ரீசன் ஐ யூஸ் அன் ஆர்டினரி கொலோக்கியல் எக்ஸாம்பிள் ஸோ தட் யூ வில் நாட் ஃபர்கெட். அடுத்தத்தோட தோசை சாப்பிடும் போது பாஸ்டரோட மெசேஜ் ஞாபகம் வரணும். சட்னி சொன்னாரே, என் வாழ்க்கையில் வந்து நான் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவளுடைய ரைச்சஸையும் நான் நாடுகிறேனா என்று கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் சைடு, இதெல்லாம் நான் கொண்டு வருவேன், உனக்கு நான் தருவேன். நீ முதலில் அவருடைய ராஜ்யத்தையும் ஹிஸ் கிங்டம் இன் ஹிஸ் ரைச்சஸ்னஸை நீ நாடு, அப்போ இதெல்லாம் நான் சேர்த்து கொடுப்பேன் என்று. இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? கர்த்தருடைய கிங்டமையும் அவர் ரைச்சஸ்னஸையும் நீ நாடி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி. எல்லாவற்றையும் சொல்லி முடிசூட்டி கர்த்தர் சொல்கிற வார்த்தை, இதுவும் ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை இல்லை. கர்த்தர் சொல்கிறார், த லார்ட் சேஸ், seek first his kingdom and his righteousness and all these things will be added to you. When Solomonukku kadavil vandapodu kathave ungalude janathai naan nandra aaluvadharku enga gnanam thaanga endru kartharin sithathai ketta poludhu karthar enna seidhar, en magane nee gnanathai ketar, nee ketkadaviyum naan seithu kudupen endru karthar Solomonukku thandaan. அதே போன்று தான் நம் வாழ்க்கையில் நம்மளுடைய ப்ரையாரிட்டிகளை நாம் மாற்றி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சபையில் யாராவது கவலைகளோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களை நான் பார்த்து கொள்வேன். பறவைகளை நான் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேனோ, பூக்களை எப்படி பார்த்துருக்கிறேனோ, அதை நான் பார்த்து கொள்வேன்யா. அதுக்கு நான் செய்யும் போது நீ எனக்கு பொக்கிஷமானவனாக இருக்கிறாய், உனக்கு நான் செய்ய மாட்டேனா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே அந்த கவலைகளுக்கு விடை கர்த்தரிடத்தில் உண்டு. கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்வார் என்று நிச்சயத்தை தருகிறார். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பது ஒரே ஒரு காரியம், ஐயா என்னோடைய ராஜ்யத்தையும் என்னோடைய நீதியையும் நீ நாடியா உன் வாழ்க்கையில். லார்ட், கர்த்தரிடத்தில் நம்ம சொல்றோம், கர்த்தாவே, லார்ட், யார் கிங்டம் கம் இன் டு மை லைஃப் லார்ட், என் வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே, யார் ரைச்சஸ்னஸ் ரூல் ஓவர் மை லைஃப் லார்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் சீட்ல நெளிய அமைச்சிடும். ஏன்னா கஷ்டமானது, ஐயோயோ கர்த்தருடைய ரைச்சஸ்னஸ்னா எனக்கு வேலைக்கு ஆகாதே, நான் வந்து டிவியெல்லாம் நான் பார்க்கணும், நான் சீரியல்லாம் நான் பார்க்கணும், நான்லாம் யூடியூப்லாம் நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும், எனக்கு தூக்கமே வராதே பாஸ்டர், அதெல்லாம் நான் பார்க்கலன்னு, இதெல்லாம் நான் எப்படி விடுறது? இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் ஐயா, யூடியூப் பார்ப்பறது, டிவி பார்ப்பது எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயம்தான். ஆனால் அது காரணம் என்னவென்றால் உங்களை கர்த்தரிடத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக சேர்த்து கொண்டு போகிற விஷயங்கள். கர்த்தர் சொல்ல என்னை நாடியா, ஒரு நாளில் எத்தனை பேர் உங்களுடைய ப்ரையாரிட்டியிலாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் கர்த்தரை நாடுவது? உங்கள் வேலை சனத்திலையும் உங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் வாழ்கிற வார்த்தையிலும் இன்றைக்கு நான் கர்த்தரை நாடிக்கொண்டிருக்கேன் எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? கஷ்டம்தான். நாடவில்லை என்றால் தெளிவாக இந்த இடத்தில் வேதத்தில் எழுதி இருக்கிறது, உங்களுடைய கவலைகளை போக்குவதற்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது, கர்த்தரால் மட்டும்தான் அந்த கவலைகளை போக்க முடியும். அவரால் ஆகும், அதை அவர் செய்வார். எப்பொழுது செய்வார்? நீ கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீ நாடும் பொழுது உன் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும், உன் வாழ்க்கை மாறப்படும், உன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நீ எதெல்லாம் குறித்து நீ கவலைப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தாயோ அதெல்லாம் உன் கண்களுக்கு அற்புமாய் தெரியும். நீ தேடி ஓடி சம்பாதிக்க சந்தோஷம் உன்னை தேடி வரும். அந்த சந்தோஷம் சில நாட்கள் மட்டும் இருந்து செல்கிற சந்தோஷமாக இருக்கிறார், நிலைத்து நிற்கிற சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேலும் ஒரு குடும்பத்தின் வேலையும் இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்குது. கவலைகள் வரும், அந்த படகை தாக்குவதற்கு புயல்கள் வரும், அந்த படகு ஆட்டப்படும், ஆனால் என் படகில் கர்த்தர் உண்டு என்ற ஒரு நிச்சயத்தில் அந்த மனிதர்கள் வாழ்வார்கள். பிரச்சனைகள் மத்தியிலும் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் காணப்படும். பிரச்சனைகளை பார்த்து கவலைகளை பார்த்து அவர்கள் சோர்ந்து போவார்கள் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம், என் கர்த்தர் பட்சிகளையும் இவர் பார்த்துக் கொள்கிறாரே, பூக்களை பார்த்துக் கொள்கிறாரே, என்னை என் கர்த்தர் பார்ப்பால், அவரை நான் நாடுவேன் என்று சொல்லி வருவன் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், இந்த வேத பகுதியை அநேக முறை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வேத பகுதியில் ஆண்டவர் ஒரு டிவிஷனை கொண்டு வருகிறார். யார் உண்மையான விசுவாசி, யார் இடத்துல உண்மையான ஃபேத் இருக்கிறது என்று இந்த இடத்தில் கர்த்தர் தெளிவாய் ஒரு ஸ்பிளிட்டை போட்டு காண்பிக்கிறார். அந்த ஐந்து கேள்விகளும் வீட்டுக்கு சென்று நாம் எடுத்து நாம் அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு சபையில் கவலைப்பட்டு நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால் கவலைப்படாதீங்கய்யா. யாரை நீ நம்பி வந்தாய்? ஒரு மனிதனை நீ நம்பி வரவில்லை, சர்வ வல்ல தேவனை நீ நம்பி வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் அது தேவை என்று கர்த்தர் அறிவாராம். இதே வசனத்தில் அவர் சொல்லிக்கிறார், ஹி சேஸ் ஐ நோ யூ நீட் தம், உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும், நீ வந்து கேட்பதற்கு முன்பாக எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கவலைப்படாதே, கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துப்பார், கர்த்தரை நெருங்கின ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துப்பார், கர்த்தரோடிய ஆளுகை உன் குடும்பத்தில் இருப்பதை நீ உணர்ந்துப்பார், உன் வாழ்க்கையின் முறைகள் மாறும், உன் வாழ்க்கையின் கவலைகள் எல்லாம் மறைந்து போகும், கர்த்தர் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். எவ்வளவோ பெரிய மலையை போல பிரச்சனை இருந்தாலும் ஒரு விசை கர்த்தர் அந்த பிரச்சனைகளை மாற்றுவார். கர்த்தரை நாடையா, அவரோட ரைச்சஸ்னஸை நாடு. என் வாழ்க்கையில் தூய்மை வேண்டும் ஐயா, என் வாழ்க்கையில் பொய் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் சத்தியம் இருக்க வேண்டும். நான் எதை செய்தாம், யாரனே பார்க்கிறார்களோ யாரனே பார்க்கவில்லையோ, நான் கர்த்தருக்காக ரைச்சஸாய் நான் லைஃப் வாழ்வேன் என்று வாழ்ந்து பாரியா. மாதங்களில் உன் வாழ்க்கை மாறும, எதையெல்லாம் குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கிறாயோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நம் எல்லாரும் எழுந்து நின்று கம்யூனிட்டிக்குள்ளாக கடந்து செல்வோம். தேங்க்யூ லார்ட்.